நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த நல்ல நாளும் தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரனுக்கும் மகிமை உண்டாகட்டும். முன்பதாக கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த உங்கள் சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் வாழ்த்தல்களையும் உங்கள் மக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளுக்குரிய பாடத்தின் தலைப்பு தேவனை தேடுகிற உணர்வு. ஆதார வசனம் ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். அப்ப இந்த வசனத்தை மையமாக கொண்டுதான் நாம் இப்பொழுது ஆவிக்குரிய பாடத்தை நாம பார்க்க போறோம். இந்த ஆவிக்குரிய பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கும்போது அன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசிகள்ல ஒருத்தர் ஏசாயா தீர்க்கதரிசி. அது மாத்திரம் இல்ல, இவருடைய புஸ்தகம் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒரு குட்டி வேதகாமம் அப்படின்னு கூட கருதப்படுகிறது. ஏன்னா மொத்தம் வேதகாமத்துல எத்தனை புத்தகங்கள்? 66. இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பார்க்கும்போது மொத்தம் 66 புத்தகங்கள் இருப்பது நமக்கு தெரியும். அப்ப இவரை கொண்டு தேவன் வந்து அநேக தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, புறஜாதிகளுக்கு விரோதமா நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை குறிச்சு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்னைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், இன்னைக்கு மாம்சீக இஸ்ரேலரான அவங்களுக்கு சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், ஆவிக்குரிய இஸ்ரேலரான நமக்கு எந்த வகையில ஒரு படிப்பினையா இருக்கு அப்படிங்கறத குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல ஒரு சில விலை மதிக்க முடியாத காரியங்கள் இருக்கு. இந்த 66 புத்தகத்துல இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் மாத்திரம் நமக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருந்தா நாம என்னென்ன செயலாம் இழந்திருப்போம் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அது இந்த புத்தகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அப்ப முதலாவது என்ன ஒரு காரியம் அப்படின்னா, வேதம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, இந்த வேதத்தை எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறது கூட இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் இல்லை அப்படின்னா நம்மளால தெரிஞ்சிருக்க முடியாது. ஏன்னா இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்குது. அது மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய புத்தகத்தை எப்படி வாசிக்கணும், தேடி வாசிக்கிறவர்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத ஏசியா மூலமா தேவன் வெளிப்படுத்தலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பூலோக பிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தேவன் யார் மூலமா தான் வெளிப்படுத்திட்டாருன்னா, இந்த ஏசியா தீர்க்க தரிசனம் மூலமா தான் வெளிப்படுத்திட்டார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயா, சரிங்களா? அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது அடுத்து இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் அது எப்படியெல்லாம் இருக்கும், அவர் எப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் செய்வார் அப்படிங்கிறதையும் கூட ஏசாயா தீர்க்கதரிசி ரொம்ப தெளிவா எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவர் எப்படியெல்லாம் மறிப்பாரு, அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு கூட நம்ம ஒரு சில வார்த்தைகள் பார்க்கணும் இல்லைங்களா. 53 ஏசாயா அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த பாடுகள் மரணங்கள் எல்லாம் கூட ரொம்ப தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்துவன் உலகத்துக்கு வந்து முதல் மெசேஜ் கொடுத்தாரு. எங்கிருந்து கொடுத்தாரு அப்படின்னா, அந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை இருந்துதான் எடுத்து கொடுத்தார். அந்த அளவுக்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ரொம்ப விலையேறப்பெற்றதா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அது மாத்திரமல்ல, சாத்தான் யார், அவர் எதுக்காக விழுந்து போனார் அப்படிங்கிற விஷயம் கூட யார் மூலமா பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த ஏசாயா தீர்க்க தரிசி மூலமா பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம பாக்குறோம். அதுல சாத்தானை குறிச்சு சொல்லும் போது தேவனுடைய அந்த அன்பை நம்ம பாக்குறோம். எப்படி சாத்தானை அறிமுகப்படுத்துறாரு, ஏசாயா 14 அதிகாலையும் மகனாகிய விடிவெளியை பாருங்க, எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு சாத்தான் தேவனை விட்டு பிரிஞ்சு, ஆனாலும் தேவன் அவர் அழைக்கும் போது என்னன்னு தான் அழைக்கிறாரு, அதிகாலையும் மகன் தான், நீ என்னதான் விழுந்தாலும் நீ என்னுடைய மகன். அந்த அன்பு, அதாவது சாத்தான் தேவன் இடத்துல தேர்றது வாய்ப்பு இல்லை, ஆனா தேவனுடைய அந்த மனசுல பாத்தீங்கன்னா அந்த மகன்கிற அன்பு இன்னமும் தேவனுடைய மனசுல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப சாத்தானை குறித்து ஒரு சில காரியங்கள் தெரிஞ்சுக்கொள்றதுக்கு இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நமக்கு ஒரு பாடமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, 1000 அரசாட்சி எப்படியெல்லாம் இருக்கும், ஜனங்கள் எப்படியெல்லாம் அங்க காரியங்கள் செய்ய போறாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்ம யார் மூலமா தான் கற்றுக்கொள்ள போறோம்னா இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை படிக்கிறதுனாலதான். தேவனுடைய ராஜ்யம்னு பாடம் பார்த்த ஒரு சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம், அதுல நிறைய விஷயங்கள் எங்க இருந்தா மிருதத்தை எடுத்திருக்காங்க. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்தா எடுத்திருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துல சுமார் 75% யார் மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னா இந்த ஏசியா தீர்க்க தரிசன மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப ஒரு சாதாரண ஒரு மனுஷனால தேவனுடைய திட்டங்கள் 75% வெளிப்படுத்தப்படணும்னா அந்த மனுஷன் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கணும் அதை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா. அவர் எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 25:14 வசனம்.
அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார்.
அப்ப தேவன் தன்னுடைய மனசுல இருந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் ஏசியாவுக்கு தெரியப்படுத்திருக்கிறார். அப்படின்னா ஏசியா என்ன இருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்தவரா அவர் இருந்திருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3:32. பார்க்கும்போது நீதிமான அந்த ஏசியா தீர்க்கதரிசி அந்த நாட்கள்ல ஜீவிச்சிருக்கிறாரு. அது மாத்திரம்ல கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்சிருக்கிறாரு. அதனால தேவன் அவருடைய உள்ளத்தை பார்த்து அவருடைய ரகசியத்தை எல்லாம் ஏசியா தீர்க்கதரிசிக்கிட்ட அதிகமா பேசக்கூடிய அளவுக்கு ஏசியா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம பார்க்கறோம். அப்ப இந்த குணலட்சணம் மட்டும் ஏசியா தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்ததா பார்க்கல, இன்னும் ஒரு சில கீழ்ப்படிதலான காரியங்களை நம்ம பார்க்கறோம். ஏசியா 20:2. இப்படி நட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு. நமக்கு இன்னைக்கு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்போம் இல்லைங்களா. ஆண்டவர் மறுத்து நம்ம எதிர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா ஒரு பேச்சு பேசல, ஆண்டவர் என்ன சொன்னாலும் அப்படியே செய்யக்கூடிய கீழ்ப்படிதல் யாருக்கிட்ட இருந்துச்சு, இந்த ஏசியா தீர்க்கதரிசி கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல வாழ்கிற நாம், சகோதர சகோதரிகள் ஆகிய நாம், தேவனுடைய திட்டங்களை இன்னும் அதிக அதிகமா தெரிந்து கொள்ளணுமா அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படிதல் இருக்கணும், அந்த தேவ பயம் இருக்கணும், அந்த நீதியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப அவசியம். அது மாத்திரம் இல்ல, இந்த ஏசியா தீர்க்கதரிசியை குறித்து ஒரு சில அவருடைய குடும்ப பின்னணிகளை நம்ம அறிஞ்சு கொள்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏசியா அவருடைய பேருக்கு அர்த்தம் யெகோவாவின் ரட்சிப்பு. அவருடைய அப்பா பேர் என்ன, ஆமோஸ். முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல அவருடைய அப்பா பேர் போட்டிருக்கு, ஆமோஸின் குமாரனாகிய ஏசையா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து இவருக்கு மேரேஜ் ஏதாவது ஆயிருந்துச்சா, கட்ட பிரமச்சாரியா ஏதாவது மேரேஜ் ஆயிடுச்சுங்களா ஏசையாவுக்கு, ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம வசனம் வாசிக்கலாம், ஏசையா 8:3. போதும். அப்ப பார்க்கும்போது அவங்க மனைவி கூட யார்தாங்க, ஒரு தீர்க்க தரிசியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏதாவது குழந்தைகள் ஏதாவது இருந்துச்சு அவருக்கு, இருந்துச்சுங்களா. எத்தனை குழந்தைங்க, 2 குழந்தைங்களா, 2 பொண்ணுங்களா பசங்களா, 2 பசங்க. அவங்க பேர் என்ன, அதுல ஒரு பசங்க இருக்கு, அது கீழே வாசிங்க, அந்த 8:3.
நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி,
கொஞ்சம் கஷ்டமான பேர் தான் இல்லைங்களா. நம்மளா இருந்தா இதை ஒரு பேர் தான் சொல்லுவோம், ஒண்ணு மகேர்னு கூப்பிடுவோம், இல்லைன்னா சாலாவும் கூப்பிடுவோம், இல்லைன்னா அப்படின்னு கூப்பிடுவோம், இல்லைன்னா பாசுன்னு கூப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா. ஆனா இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு பேரை தன்னுடைய பையனுக்கு வச்சிருந்தார். இந்த ஒரு பையன் தானா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இன்னொரு பையன் கூட இருந்திருக்கிறாரு. வசனம் பாருங்க, 7:3 வசனம்.
அப்பொழுது கர்த்தர் ஏசாயாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயா யாகூபுமாக பன்னாட்டுறை வழியில் உள்ள மேற்குலத்து மதகின் கடைசி மற்றும் ஆகாசுக்கு எதிர்கொண்டு.
அப்ப இன்னொரு பையன் கூட இருந்திருக்கிறார், அவர் பேரு சேயார் யாசு. அப்ப இவர் அண்ணனா இருக்கலாம், 8 அதிகாரத்துல பிறக்கிறதுனால அவர் வந்து யாரா இருக்கலாம், பாஸ் தம்பியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்தார், ஏன்னா நம்ம நிறைய தீர்க்க தரிசிகளை குறிச்சு பாக்குறோம், பிரதான ஆசாரியன் ஏலியை குறிச்சு பாக்குறோம், அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, தேரியாளின் மக்களா இருந்தார்கள் பாக்குறோம் இல்லைங்களா. அடுத்து சாமுவேல் மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசி தான், ஆனா அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஜீவியம் ஜீவிச்சுட்டாங்க. இந்த ஏசியாவோட பிள்ளைகள் எப்படி வளர்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஏசியா 8:18.
இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமா இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கும்.
அப்ப இங்க நம்ம பார்க்கும் போது அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்திருக்கிறாங்கன்னா, அந்த இஸ்ரேல் தேசத்துல ஒரு அடையாளமா ஒரு அற்புதமா அவங்க இருந்திருக்கிறாங்க. அடையாளம்னா என்னன்னு சொல்லாங்க, ஒரு ரோல் மாடல் சொல்லாங்களா, ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை உள்ள பிள்ளைகளா அந்த ஏசியா தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் அந்த இஸ்ரேல் தேசத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா யார் அதுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கணும், ஏசியா வாழ்ந்திருக்கணும். ஏசியா ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு, அதை பின்பற்றி அதை ரொம்ப கூர்ந்து கவனித்த அவருடைய பிள்ளைகளும் அது போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அப்ப இன்னைக்கு நாம இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பாடத்தை சொல்லிக் கொடுக்குது? உங்க அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு இப்படி நடன்னு சொல்லிக் கொடுக்குதா? உங்க அப்பா மாதிரி நடந்துடாத, ஏன் அப்பான்னு மட்டும் சொல்லணும், உங்க அம்மா அப்படி இருக்காங்க, உங்க அம்மா மாதிரி நட, இல்லைன்னா உங்க அம்மா மாதிரி. இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா தேவன் ஒரு சில இடத்துல ஒரு சிலருக்கு ரோல் மாடலை காமிச்சிருக்கிறார். வசனம் நம்ம வாசிக்கலாம், ஆதியாகமம் 26:4. இது யார் யாருக்கு சொன்னா அப்படின்னா, முதல் வசனம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, உங்க அப்பா இருக்கிறாரு ஆபிரகாம், அவர் என்னுடைய வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் அப்படியே கீழ்படிஞ்சார். அவர் என்னுடைய விதிகளை என் கற்பனைகளை என் நியமங்களை என் பிரமாணங்களை எல்லாம் கைக்கொண்டு நடந்தார். அது மாதிரி ஈசாக்கு நீ நடந்தேன்வையே, உங்க அப்பாவை நான் எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கணும், அதே மாதிரி யார் ஆசீர்வதிப்பேன், உன்னையும் ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்றது. இங்க நம்ம பாக்குறோம், இன்னொரு வசனம் வாசிக்கலாம், 1 Kings 9:4.
அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கிட்ட இல்லையா,
காலையில அவித்து விட்டா அழகா போய் புல் மேஞ்சிட்டு சரியா எங்க வந்து சேர்ந்துருதாமா? அந்த எஜமானுடைய அந்த தொழுவத்துக்கு வந்து மாடு சேர்ந்துருதாமா? கழுத சரியா வந்து சேர்ந்துருதாமா? ஆனா சரியா நடக்க வேண்டிய இஸ்ரேல் ஜனங்கள் அறிவில்லாம உணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏசையா தீர்க்கதரிசி மூலமா அங்க சொல்லப்பட்டதை நம்ம பாக்குறோம். அப்ப அப்படியா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அன்னைக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒன்னாதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, மகா பரிசுத்தமான நியாய பிரமாணத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, நிறைய பலி செலுத்தினாங்க. 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பலி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. அடுத்து 13வது வசனத்துல பாத்தீங்கன்னா காணிக்கைகள் நிறைய செலுத்தியிருக்காங்க, தூபம் காட்டியிருக்காங்க, நிறைய மாத பிறப்புகளை ரொம்ப தவறாம கை கொண்டிருக்காங்க, ஓய்வு நாளை ரொம்ப சரியா கடைபிடிச்சிருக்காங்க, சபை கூட்டங்களை மிஸ் பண்ணவே இல்லை. சரிங்களா, இவ்வளவும் அவங்க தவறாம செஞ்சிருக்காங்க. அடுத்து நியாய பிரமாணத்துல எந்தெந்த காலத்துல எப்படியெல்லாம் பண்டிகை அனுசரிக்க சொல்லியிருக்கோ அப்படியெல்லாம் அவங்களுடைய பண்டிகைகளை தவறாம ஆசரிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா மிகுதியாய் ஜபம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு, என் ஜனம் அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இது எல்லாமே ஒரு மாம்சீக இஸ்ரேலன் தவறாமல் செய்ய வேண்டிய காரியம், அதைத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சாங்க. ஆனா இவங்களை பார்த்துதான் மாடு கழுதையை விட கேவலமா பேசுறது பாக்குறோம். அவங்க அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு பரிசுத்த ஜாதி, அது மாத்திரம் நாங்க வந்து தேவனுடைய ஜனம், நாங்க ஆபிரகாமுடைய சந்ததி, நாங்க இஸ்ரேல் புத்திரர் அப்படின்னு சொல்லி தங்களை பெருமையா பேசிக்கிட்டாங்க. இப்ப ஏசியா தெற்கு தரிசி அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, அதே 1வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க.
ஐயோ, பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள்.
பாத்தீங்களா, அப்ப பாவம் உள்ள பரிசுத்த ஜாதின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தேவன் ஏசையா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, நீங்க பரிசுத்த ஜாதி கிடையாது, பாவமுள்ள ஜாதி, அவங்க தேவனுடைய ஜனம்னு தங்களை சொல்லிக்கிட்டு பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க தேவனுடைய ஜனம் கிடையாது, பாரம் சுமந்த ஜனம்னு சொன்னாரு. அவங்க நாங்க ஆபிரகாமின் சந்ததினு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க ஆபிரகாமின் சந்ததி கிடையாது, நீங்க பொல்லாதவர்களின் சந்ததினு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அவங்க வந்து நாங்க வந்து இஸ்ரேல் புத்திரர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க இஸ்ரேல் புத்திரர் கிடையாது, நீங்க கேடு உண்டாக்குகிற புத்திரர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். என்ன இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, ஒரே ஒரு முக்கியமான ஒரு காரணம், அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். அதான் இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுது, சங்கீதம் 14வது அதிகாரம் 2-3 வசனம்.
தேவனை
தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க, கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினா, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதான் இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சதான சத்தியம். அப்ப இது இன்னைக்கு நமக்கு எதுக்கு பாடமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, நம்மளும் கூட ஒரு காலத்துல பேர்தலை மார்க்கத்துல இருந்தோம், இன்னைக்கு அதையெல்லாம் விட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய சத்தியம் நம்ம தெரிஞ்சிட்டோம். மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பெற்ற ஜனங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளை பெருமை பாராட்டிக்கிறோம். நல்ல ஜெபம் பண்றோம், நல்ல பலியின் ஜீவியம் கூட நம்ம செய்யறோம். இன்னும் சபை குழுவைகள், சகோதர ஐக்கியங்கள், கன்வென்ஷன்கள், இதுல எல்லாம் கூட நம்ம தவறாம கலந்துக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. ஆனா அந்த தனிப்பட்ட தேவனோட இருக்கிற அந்த உணர்வு, தனிப்பட்ட தேவனோட இருக்கிற அந்த ஐக்கியம், தனிப்பட்ட தேவனோட இருக்கிற அந்த பாச பிணைப்பு, அதை எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம், அது இன்னைக்கு நம்ம உள்ள இருக்கா? நல்லா யோசிங்க. ஒரு நாள் இருந்துச்சு, தேவனை விட்டு பிரிஞ்சிருவனோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்துச்சு. தேவனே, உங்களுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நான் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே அப்படிங்கிற துக்கம் மனசுக்குள்ள இருந்துச்சு. அந்த வேதனை மனசுக்குள்ள இருந்துச்சு. எங்க நான் ஆண்டவருக்கு விரோதமா தவறி ஏதாவது வார்த்தைகள் பேசிடுவனோ அப்படிங்கிற நடுக்கம் அன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு அந்த உணர்வு, இன்னைக்கு அந்த நடுக்கம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்குதா? நம்மள நாம யோசிச்சு பார்ப்போம். ஆனா அந்த ஃபாலோ கிளாஸ் கேட்கிற அந்த ஆரம்ப காலத்துல ஒரு சமயம் பேர் சபையில நம்ம இருக்கும் போது ஒரு சில பாடல்களுக்கு நம்ம அழுத அழுக, ஒரு சில பாடல்கள்ல நம்ம நினைச்ச அந்த துடிப்பு, ஒரு சில ஜபங்கள் பண்ணும்போது நம்ம ஏங்கின அந்த ஏக்கம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கா? அந்த தேவனை தேடுகிற அந்த உணர்வு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அந்த தேவனோட இருக்கிற தேவன் மாத்திரம் நம்மளோட பேசுகிற தேவன் மாத்திரம் நீ செய்யறது சரி நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வு நம்ம பிரதர்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. குற்றமுள்ள மனசாட்சி அப்படின்னு சப்ஜெக்ட் கூட கேட்டிருக்கோம். அதுதான் அந்த உணர்வு. அந்த உணர்வை இன்னைக்கு நாம வச்சுக்கிட்டு இருக்கோமா இழந்து போயிருக்கோமா? அதுதான் நீங்க நம்மளுடைய பாடமா இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் எவ்வளவு செய்தி கேட்டாலும் எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் எவ்வளவு பலி செலுத்தினாலும் இந்த தனிப்பட்ட தேவனுடைய உணர்வு இன்னைக்கு நமக்குள்ள இல்லை அப்படின்னா இதெல்லாம் அவசியம்தான். ஆனா இதுகளினால எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் இவ்வளவு செஞ்சாங்க ஆனா தேவன் இவங்களை பார்த்துதான் சொன்னாரு இல்லை அப்படின்னு. அப்ப நம்ம இங்க நம்ம அப்படி பார்க்கணும். அப்ப தேவ உணர்வு ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு உறவு இந்த உணர்வு, தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு கொடுக்கிற உள்ளான ஆசீர்வாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லா பிரச்சனையும் எதிர்மாறா இருக்கும், எல்லாருமே நமக்கு எதிரடியா இருப்பாங்க, ஆனா எதை குறிச்சும் பயப்படாத, எதை குறிச்சும் கலங்காத, எதை குறிச்சும் சோர்ந்து போகாத ஒரு தைரியம் நம்ம உள்ளத்துல இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டோம், தேவன் என்கூட இருக்கிறார் பிரதர். அந்த ஒரு நிச்சயம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம மற்றது எல்லாத்தையும் இன்னைக்கு பெற்றுக்கொண்டோம், ஆனா அந்த உணர்வை இன்னைக்கு தக்க வைத்திருக்கிறோமா இழந்து போயிருக்கோமா? எல்லாருக்கும் இந்த மெசேஜ் பொருத்தமாகும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஒரு சிலருக்கு கண்டிப்பா இந்த காரியம் பொருந்தக்கூடியதா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா? அப்ப அநேக நேரங்கள்ல நம்முடைய வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 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 நம்ம உள்ளான காரியத்துல நிறைய காரியங்களை நம்ம இழந்து 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 போயிருக்கிறோம். ஏன்னா உள்ளான நிலை போதுமான அளவு சரி செய்யாத சரி செய்யப்படாதவரை வெளியில எவ்வளவுதான் நம்முடைய விஷயங்கள் சரி செய்யப்பட்டாலும் அது நல்ல பலனை நமக்கு தராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறித்து வாசிக்கலாம். ஏசியா 42:25 வசனம்.
இவைகள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும்
பாருங்க, தேவன் அந்த உணர்வை இவங்களுக்கு எப்படியாவது திரும்ப கொடுக்கணுமே, அந்த உணர்வை எப்படியாவது இவங்க பெற்றுக் கொள்ளணுமேங்கிறதுக்கு தேவன் ஒரு போராட்டம் போராடி இருக்கிறார். அங்க என்ன போராட்டம் போராடி இருக்கிறாரு? கோபத்தின் உக்கிரத்தை ஊற்றி இருக்கிறார், யுத்தத்தின் வலிமையும் வரப்பண்ணி இருக்கிறார், அவங்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தியும் பார்த்துட்டாரு. ஆனா என்ன வரலைங்க, உணர்வு வரல. அப்ப தேவன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்ம போகக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த உணர்வை நம்ம மறுபடியும் இழந்து போன அந்த உணர்வை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட தேவன் இன்னைக்கு நமக்கு இந்த செய்தியை தராரு. 44:18 வசனம்
அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாத படிக்கு அவர்கள் கண்களும் உணராத படிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது.
அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாத படிக்கு அவர்கள் கண்கள் உணராத படிக்கு அவர்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த உணர்வு எங்கதான் அவங்களுக்கு வரணும் அப்படின்னா ஏதோ வெளிப்பிரகாரமா கிடையாது, உள்ள ஆழத்துல இருதயத்துல தேவனுக்கு மாத்திரம் தெரிஞ்ச அந்த இடத்துல அது வரணும் சரிங்களா? அதத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஏன்னா வெளிப்பிரகாரமா நம்ம என்ன வேணும்னாலும் வேஷங்கள் போடலாம், மனுஷர்கள் பெருமை பாராட்டுற மாதிரி, மனுஷர்கள் நம்மளை பாராட்டுற மாதிரி என்ன வேணாலும் நம்மளை பக்தியமான நம்ம காமிச்சிடலாம். ஆனா தேவன் பார்க்கிற அந்த உள்ளான இருதயத்துல உணர்வு இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப இந்த உணர்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவன் நம்ம கூட பேசுகிற அந்த மெல்லிய சத்தம் தான் அந்த உணர்வு. உலகத்துல 1000 பாசைகள் பேசிக்கிட்டு இருக்காங்கிற 1000 இடங்களுக்கு போக வாரம் 1000 சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா தேவன் தனிப்பட்ட முறையில நம்மளோட டச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலையும். அநேகமா எல்லாரும் அந்த உணர்வுக்குள்ள நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சரிங்களா? அப்ப இதுதான் அந்த தேவ உணர்வு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். முதல் முதல் அந்த உணர்வு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா முதல் மனிதன் ஆதாம் ஏவால தேவன் உருவாக்கி அவங்களுக்கு அந்த உணர்வை தேவன் கொடுத்திருந்தார். அததான் வேதம் நமக்கு சொல்லுது, அவருக்கான வேலைகளே உலாவின தேவனோடு உலாவினார்கள் அப்படிங்கிறது. இந்த உணர்வு பெற்ற ஒரு வாழ்க்கை யார் வாழ்ந்திருக்கான்னா ஆதாம் ஏவால் அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. ரொம்ப நல்ல வாழ்க்கை, ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலே அந்த உணர்வை வாங்கி அவங்க ஜீவிச்சுட்டு இருந்தாங்க. இதை பத்தி வேதம் சொல்லும் போது அந்த உணர்வை குறித்து வேதம் அடையாளமா சொல்லும் போது நீதிமொழிகள் 20:27.
மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்.
அப்ப அந்த ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இப்ப இந்த அறைய இருக்குது,
அவருடைய வல்லமை என்ற
ஆப்பணிக்கும் இருட்டு அப்படின்னா இன்னைக்கு அறையில ஏதாவது தெரியுங்களா? ஒண்ணுமே தெரியாது. என்ன எத்தனை பேர் நம்ம உட்கார்ந்துருந்தா கூட ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப இதுல ஒரு வெளிச்சம் அப்படி வந்த உடனே எங்கெங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லா தெரியும். இது போலதான் தேவன் அவருடைய ஆவியை தர்றாரு. இந்த ஆவி உள்ள வந்துடுச்சுன்னா நமக்குள்ள எங்கெங்க எந்தெந்த விதத்துல அழுக்கு இருக்கு, எந்தெந்த விதத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு அப்படிங்கறத அது அழகா தெளிவா காமிக்கும். அப்ப இந்த உணர்வு அப்படி இருக்கும் போது அது ஒரு தீபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு. இப்படித்தான் ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த விளக்கு அப்படியே பிரகாசமா எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு. இப்ப ஒரு விளக்கு பிரகாசமா எரிஞ்சுட்டு இருக்குதுன்னா அதை அணைக்கிறதுக்கு என்ன பண்ணும், என்ன பண்ணும், லைட் தான் சுவிச் ஆஃப் பண்ணும். விளக்கு அணைக்கிறதுக்கு என்ன பண்ணும், ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நேற்று நைட்டு போற பிரயாணத்துல வந்துட்டு இங்கேயும் பிரதர்ஸ்ங்க நிறைய டிஸ்டர்ப், ஒழுங்கா தூங்காம இப்பதான் உங்களுக்கு என்ன வரும், நல்லா ரொம்ப அருமையா இருக்கும் இல்லைங்களா? கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு அது இப்ப இல்லை சரிங்களா? அதனால நீங்க அப்படி நினைச்சிடக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேள்விகள் ஏன் கேட்டுட்டே இருக்கானா எங்கேயாவது நீங்க அப்பந்துடக்கூடாது அதுக்காக சரிங்களா? மத்தபடி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அப்ப நம்ம இங்க பார்க்கும்போது ஒரு விளக்கு எரியுது அப்படின்னா ஒரு கேண்டிலே எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அணைப்பீங்க? அதை ஊதி அணைக்கணும். இப்ப இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள அந்த விளக்கு அப்படியே சுடர் விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்ப இந்த விளக்கு அணைக்கணும். இந்த விளக்கும் அணைக்கப்பட்டுச்சு. எப்படி அணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது நீதிமொழிகள் 14:25. வஞ்சனை காரணம் பொய்களை ஊதுகிறான். அப்ப உங்களுக்குள்ள அந்த விளக்கு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப தோட்டத்துக்குள்ள வராரு 3வது ஒரு ஆள் இல்லைங்களா? அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நீங்க சாகவே சாவீர்கள் சொன்னாரா, நீங்க சாகவே சாவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஊது ஊதுறாரு. இந்த அம்மா கொஞ்சம் அப்படி அந்த அனல் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் அப்படி ஒரு டான்ஸ் ஆடிட்டு அப்புறம் அப்படி காட்டு இதாகுது. அப்படின்னா ஏவலை என்ன ஆயிருக்காங்கன்னா, ஒரு சுமி இது சரியா இருக்குமோ தப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். 3வது அதிகாரத்துல அவங்க பார்த்தாங்க, யோசிச்சாங்க, அப்புறம் போய் புரிஞ்சுனாங்க, அப்புறம் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த அனல் அப்படியே என்ன ஆகிட்டு இருக்குங்க, அந்த தீபம் இப்படி இப்படி ஆகிட்டே இருக்குது. இப்ப கடைசியா நல்லா ஓடிட்டாரு, நீங்கள் சாகவே சாவதில்லை அப்படின்னு உடனே விளக்கு என்ன ஆகிட்டு போச்சு, உடனே இந்த ரூம் என்னாகும், எல்லாம் இருட்டாயிரும். வசனம் நம்ம வாசிக்கலாம், ரோமர் 1:21.
அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோதரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது.
உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இனி அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் என்ன பாவம் செஞ்சாலும் அதை கண்டித்து உணர்த்தக்கூடிய உணர்வு அவங்களை விட்டு போயிடுச்சு. அதான் அங்க காரணமாகி போச்சு. அப்ப அந்த உணர்வு அவங்கள விட்டு போயிடுச்சு. ஆதாம் கொலை செஞ்சாரா, இல்ல இல்லைங்களா? விபசாரம் ஏதாவது செஞ்சாரா, இல்ல. களவு ஏதாவது செஞ்சிட்டாரா, இல்ல. பொய் ஏதாவது சொல்லிட்டாரா, எந்த தப்புமே செய்யல. ஆனா இப்ப ஆதாம் என்னவாகி நிக்கிறாரு, ஒரு பாவியாகி நிக்கிறார். காரணம் உணர்வு அவரை விட்டு போயிடுச்சு. அப்படிங்கும் போது இந்த உணர்வுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மீதி எல்லாம் நம்ம செஞ்சு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் புது சிருஷ்டின்னு காமிச்சிடலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற உணர்வு அணைஞ்சு போயிருந்தா நம்ம ஜீவிக்கிற இந்த ஜீவியம் எல்லாமே பிரயோஜனமற்ற ஒரு ஜீவியமா போயிடும் அப்படிங்கிறதுக்கு தான் இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. அதுக்கப்புறம் தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நியாய பிரமாணம் மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உணர்வை கொடுத்தார். ஆனா அந்த இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சுதான் பாக்குறாரு. எல்லாம் அந்த நியாயப்பிரமாணத்துல சொன்னதை எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா என்னத்தை வாங்கிக் கொள்ளல அவங்க, அந்த உணர்வை வாங்கிக் கொள்ளல. அதனாலதான் ஏசாயாவே சொல்றாரு, என் ஜனம் உணர்வில்லாமலும் அறிவில்லாமலும் இருக்கிறாங்க. இப்பயாவது தேவனை தேடுற உணர்வு எவனுக்காவது இருக்குமா அப்படின்னு சொல்லி தேவன் அப்படியே உலாவி பாக்குறாரு. ஒருத்தன் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத நம்ம பாக்கிறோம் சரிங்களா? அப்ப இன்னைக்கு தேவன் கிருபையா பரிசுத்த ஆவியின் மூலமா நமக்கு இன்னைக்கு இந்த உணர்வை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு இந்த உணர்வை வாங்கி இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை நல்ல தூக்கம், எந்திரிங்க ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணும். ஓஹோ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமா? இப்பதான் அந்த உணர்வு என்னாகும், அப்படியே பத்திக்கிட்டு வரும். உடனே இந்த உணர்வுல அடிச்ச முடிச்சவன எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ரொம்ப வேக வேகமா போக வேண்டியது, சபையில உட்கார வேண்டியது, மத்தியானம் முடிஞ்ச உடனே நேரம் எங்க போக வேண்டியது. கலக்கம் இல்ல உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல, நேரம் எங்க தெரியல போக வேண்டியது. முடிச்ச உடனே கறிக்கடைக்கு போக வேண்டியது, நல்ல கறியை வாங்க வேண்டியது, நல்ல வீட்டுல போய் சமைக்க வேண்டியது, நல்லா சாப்பிட வேண்டியது, ஏதோ ஒரு சீரியலோ ஏதோ ஒண்ணு பார்க்க வேண்டியது. அடுத்த நாள் இந்த உணர்வு எங்க இருக்குது அப்படின்னா காணும். ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருக்கும், ஏன்னா கேட்ட செய்தி அந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபுல்லா அந்த உணர்வை வச்சுக்கிட்டு ரொம்ப தீவிரமா ரொம்ப நீ சாயங்காலம் சாட்டேஜ் பிரேயர் வச்சிடலாமா, இல்ல ஏதாவது விசிட் போகலாமா, இல்ல அந்த ஃபாலோ கிளாஸ் அந்த பிரதமர் போகலாமா, இது எல்லாம் அந்த உணர்வு என்னன்னா கொழுந்து விட்டு எரியும். திங்கக்கிழமை பார்த்தா பாதியா இருக்கும், செவ்வாய்க்கிழமை பார்த்தா அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும், வியாழக்கிழமை பார்த்தா உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசமே தெரியாது, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஒரு சில காரியங்கள்ல பயந்து நடப்பான், ஆனா நம்ம செய்வோம் பாருங்க ரொம்ப பயங்கரமான காரியம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னாரு, முதலாவது எனக்கு அந்த பிழைய அந்த சின்ன தப்பு வரும்போதே எனக்கு என்ன பண்ணிருங்க ஆண்டவர் எனக்கு உணர்த்திருங்கன்னு சொன்னார். சங்கீதம் 19 12 வசனம். வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அந்த சின்ன பிழை வரும்போதே அந்த டச்சு வந்துச்சுன்னா என்னாக மாட்டானோ செய்ய மாட்டான், நம்ம தான் அதுக்கு இடமே கொடுக்கறது இல்லையே. அதனாலதான் சங்கீதக்காரி சொல்றா, அந்த பிழை வரும்போதே எனக்கு என்ன பண்ணுங்க, உணரக்கூடிய அந்த இதை கொடுத்துருங்க, உணர்வை தந்துருங்க ஆண்டவரே. அப்படி உணர்வை நீங்க தரலன்னு வைங்க, அடுத்து நான் எங்க போயிடுவேன் அப்படிங்கிறாருன்னா அடுத்து
மறைவான குற்றங்கள்,
யாருக்கும் தெரியாத தப்புக்குள்ள நான் போயிடுவேன். இதெல்லாம் பிரதர் பார்த்துக்கிட்டா இருக்காங்க, இதெல்லாம் சிஸ்டர் பார்த்துக்கிட்டா இருக்காங்க, ஆனா தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறதெல்லாம் மைண்ட்ல இல்ல. என்ன ஆயிடும் அப்படின்னா மறைவான குற்றத்துக்கு அது கொண்டு போயிடும். அப்புறம்
மறைவான குற்றங்களுக்கு என்ன நீங்கள் அர்த்தம் துணிகரமான
பாவங்கள். அப்புறம் அவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப அழகாத்தான் இருக்கிறாங்களாக்கும், எல்லாரும் சத்தியத்தின்படிதான் நடந்துடுறாங்களாக்கும், எல்லாரும் புது சிருஷ்டி மாதிரி தான் ஜீவிக்கிறாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள என்ன வர ஆரம்பிச்சிடும், அந்த உணர்வு மழுங்கி போய் கிளை மறைவான குற்றத்துக்கு கொண்டு போய், இப்ப மறைவான குற்றம் என்ன கொண்டு போய் கொண்டு வந்துடும், துணிகரமான பாவத்துக்கு கொண்டு வந்துடும். இந்த துணிகரமான பாவம் செய்ய 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 அது எங்க கொண்டு போயிடும் அப்படின்னா, அடுத்து வாசிங்க, அது என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். இந்த துணிகரை எனக்குள்ள ராஜ்யம் பண்ணிடக்கூடாது ஆண்டவர், இந்த துணிகரை எனக்குள்ள ஆளுகை செஞ்சிடவே கூடாது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இங்க சங்கீதக்காரன் கேட்கிறார். ஏன்னா ஆளுகை செஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்ததுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடும். எதுக்குள்ள?
அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களா இருப்பேன்.
அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பிழை அந்த உணர்வு இருந்துச்சுன்னா நான் உத்தமனாயிருவேன், அந்த பிழை எனக்குள்ள அப்படியே வளர விட்டேன்னா அது என்ன மறைவான குற்றத்துக்கு கொண்டு போய் துணிகரமான பாவத்துக்கு கொண்டு போய் கடைசியில பெரும் பாதகத்துக்கு என்ன கொண்டு போயிடும். அப்ப நம்ம இதுல எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம், அந்த பிழை வரும்போதே உசாராயிக்கிற வகுப்பாரா இருக்கமா, இல்ல இன்னைக்கு மறைவான குற்றத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோமா, இல்ல இப்ப ரொம்ப துணிகரமாயிட்டு யாருமே தெரியல பிரதர், இவங்களா யாரும் போற மாதிரி தெரியல பிரதர், அதனால நானும் நீங்கதான் சரிங்களா, இந்த மாதிரி ஒரு துணிகரமானதுக்குள்ள போயிருக்கோமா, இல்ல முழுசா முடிஞ்சு இன்னைக்கு பெரும் பாதகத்துல நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அன்னைக்கு நம்ம பார்க்கும் போது இப்படிதான் ஏதேன் தோட்டத்துல அந்த உணர்வு மலங்கி போச்சு, இங்க நம்ம பார்க்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில இந்த உணர்வு குறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த உணர்வு நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சா, இந்த உணர்வு நமக்குள்ள பிரகாசமா இருந்தா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதல் வசனம் நம்ம வாசிக்கலாம், எபிரேயர் 10:7.
அப்பொழுது நான் தேவனே உம்முடைய திட்டத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுரலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
அப்ப இந்த உணர்வு உங்களுக்குள்ள நமக்குள்ள அதிகமா இருந்தா நாம் வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நமக்குள்ள என்ன மனங்களை இருக்கும் அப்படின்னா, என்ன மனங்கள்ல இருக்கும் நாங்க சொல்லியிருக்கு, புஸ்தக சுருளில் அப்படின்னு யாரை குறிக்கிறது, எப்பவுமே இருக்கு ஏசுவ குறிச்சு இல்ல, ஓ படிக்கிற ஒவ்வொருத்தரும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படின்னு படிப்போம். இந்த வசனம் அந்த பிரதருக்கு கரெக்டா இருக்கும் பேசினா, இந்த வசனம் இந்த சிஸ்டருக்கு கரெக்டா இருக்கும் பேசினா. இப்படி தோணாது, வசனம் வாசிக்கும் போது என்னை குறித்து எழுதி இருக்கிறது, நான் யோகியம் வாங்கிறாங்கபடி நான் சரியா இருக்கேனா, இப்படித்தான் அந்த வசனம் என்னை குறித்து நியாயம் தீர்க்குமே ஒழிய அடுத்தவங்களை குறித்து நியாயம் தீர்க்காது. இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லாம போனதுனால அவங்க எப்படி தெரியுங்களா, ஆனாங்க. அந்த வேத வசனம் வரும்போது வசனம் நம்ம வாசிக்கலாம். ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை எப்படி எண்ணிட்டாங்க, அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அது எனக்கு இல்ல, அது அந்த பிரதருக்கு, அது எனக்கு இல்ல, அது அந்த சிஸ்டருக்கு. ஆனா உண்மையாய் தேவனுக்குள்ள அந்த உணர்வு இருக்கிறவங்க எப்ப வசனம் வாசித்தாலும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, என்னை குறித்து எழுதி இருக்கிறது அப்படிங்கிற யோசனைகளை தான் அவங்க வாசிப்பாங்க. தேவனே என்னைக்கு சொன்னோம், இதோ உங்களுடைய சித்தம் செய்ய வருகிறேன்னு சொல்லி உடன்படிக்கையில சொன்னோம். ஏசுகிறிஸ்து சொன்னார், உண்மைதான். ஆனா நம்மளும் கூட சொல்லியிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம மீதி இருக்கிற என்னை குறித்து எழுதி இருக்கிறதுங்கிற உணர்வுக்குள்ள நம்ம இருக்கோமா? அது மாத்திரம் இல்ல, உண்மையிலேயே இந்த உணர்வை பெற்ற ஒரு ஜனம் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுடைய தவறுகளுக்கு நியாயம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. பிரதர் ஏன் பிரதர் இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பிரதர் இப்படி பண்ணார், இந்த சிஸ்டர் இப்படி பண்ணாங்க, அதனாலதான் நான் இப்படி பண்ண வேண்டியது ஆயிடுச்சு சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க தங்களுக்கு தவறு அப்படிங்கிற ஒரு காரியம் சுட்டி காட்டப்பட்ட உடனே அதை ஒத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. பிரதர் எழுதும் போது வாசிக்கிறேன் பாருங்க, உண்மையான பரிசுத்தவான்களின் சுபாவம், அவர்கள் எப்போதும் மனஸ்தாபப்படவும் மனம் திரும்பவும் மனதுள்ளவர்களாக இருப்பார்கள். தாங்கள் தேவனை துக்கப்படுத்தினார்கள் என்று உணர்த்தப்படும் போது அவர்கள் உடனே மனஸ்தாபப்படுகிறார்கள். இந்த மனஸ்தாபத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு தப்பு பிரதர் இதை நீங்க செய்யறீங்க, இங்க தப்பாயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே மனஸ்தாபப்படுவாங்க. ஐயோ ஆண்டவரே உங்களை துக்கப்படுத்திட்டேனே, ஐயோ ஆண்டவரே இந்த விஷயத்துல உங்களை வேதனைப்படுத்திட்டேனே ஆண்டவரே, வேற எந்த சாப்பு போக்கும் அவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க, ஆண்டவரே உங்களை நான் வேதனைப்படுத்திட்டேன். சவுளை நம்ம பார்க்கும்போது அவர் பாக்குறோம், சவுளை ராஜா வைக்கிறது கர்த்தருக்கு எப்படி இருந்துச்சுங்க, மனஸ்தாபமா இருந்துச்சு. அந்த உணர்வுக்குள்ள வந்துருவாங்க, ஐயோ என இவ்வளவு தூரம் நான் பேர் தவையில சத்தியமே தெரியாம எங்கேயோ ஒரு மூலையில கடந்த என்ன சகோதரர்கள் மூலமா இவ்வளவு ஆளாக்கி என்ன பெரிய ஆளாக்கி சத்தியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்க மனசு நான் வேகும்படி உங்க மனசு போகும்படி நான் நடந்துக்கணேன்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய வேற எந்த சாப்பு போக்கு சொல்ல மாட்டாங்க. நமக்கு கிருபையா இலவசமா அந்த சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். பதிலுக்கு தேவனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கோம்? தேவன் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சாட்சி உள்ள ஜீவி. தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சி நிறைந்த ஜீவியை செய்யணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா மகா பரிசுத்தமான நம்மளா யாருங்க, ஒரு காலத்துல விசுவாசியா இருந்தோம், இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட விசுவாசி, ஏன்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வச்சிருக்கிறோம். அப்படிங்கும் போது நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு உலக ஜனங்களுக்கு முன்பாக தேசபைகளுக்கு முன்பாக எப்படி இருக்குது நம்முடைய வாழ்க்கை? ரெண்டு விதத்துல சாட்சி கொடுக்கலாம், இந்த மாதிரி சத்தியத்தை பேசி சாட்சி கொடுக்கலாம், இது தாசி கூற தாண்டா சரிங்களா, நம்முடைய வாழ்க்கை மூலமா கொடுக்கறோம் பாத்தீங்களா சாட்சி, அதுதான் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு சாட்சியா இருக்கு. 66 புஸ்தகங்கள்ல எல்லா புஸ்தகங்களும் யாரை குறிச்சு சொல்லியிருக்கிறாமா, இயேசு கிறிஸ்துவ குறிச்சு சொல்லியிருக்காமா, ஆனா ஒரு புஸ்தகம் கூட யார் எழுதலையாமா, இயேசு கிறிஸ்து எழுதலைங்களாமா இல்லைங்களா? அவ பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிருபமா நம்ம இன்னைக்கு யாரா இருக்கணும்னா நாம இருக்கணும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நம்மளுடைய அந்தரங்க பாவங்களை குறித்து நம்ம அதிக உணர்வு பெற்றிருக்கோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு உடன்படிக்கை செஞ்சோம் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்துகிட்டு இருக்கோம், நிறைய காரியங்கள் நம்ம பலி செலுத்திக்கிட்டு இருக்கோம், எதுக்காக ஆண்டவரே பாருங்க நான் எந்த அளவுக்கு உங்க சித்தம் செய்யறேன்னு, எந்த அளவுக்கு உங்களுக்கு நான் கீழ்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா பாத்துக்கங்க ஆண்டவரே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கோமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. ஏன்னா தேவனுக்கு நம்ம நாளைக்கு எப்படி இருப்போம், அடுத்த வருஷம் எப்படி இருப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருப்போம்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும். அப்ப யாருக்காக இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம், யாரை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம நம்மளை குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால்தான் உபாகமத்தில் வசனம் சொல்லுது, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிச்சு இந்த 40 வருஷ காலமாய் உன்னை வனாந்திரத்தில் என்ன பண்ணிட்டு வந்தேன், நடத்தி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு நம்மளை குறிச்சு ஒரு நியாய தீர்ப்ப நம்மளே கொடுக்க முடியும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள நம்ம வளர்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனுக்காக வேடம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையிலேயே தேவன் பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறத நம்மளை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதான் உன் இருதயம் எப்படிப்பட்டது, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இதுக்கு நல்ல உதாரணம் பேதுரு. பேதுரு ஏசு கிறிஸ்துவ காட்டி கொடுப்பாருன்னு ஏசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? மேல் வீட்டாரிலேயே கலட்டி விட்டுருக்கலாமே. பேதுரு நீ போயிடு அங்க எல்லாம் வந்து ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்ன கெட்ட வார்த்தைகளை எல்லாம் திட்டிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாமே. ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடியே தெரியும் சொல்லிட்டாரு, வேற 3 தடவை என்ன மறுதளிப்பேன். பேதுருவை கலட்டி விட்டுருக்கலாமே, ஏன் பேதுரு கூடவே மறுபடியும் கூட்டிட்டு போனாரு? அப்படி கூட்டிட்டு போலனா நீங்க சும்மா சொல்லிட்டீங்க, ஏசு நான் வந்திருந்தா உங்களுக்காக என்ன பண்ணிருப்பேன், உயிரையும் கொடுத்துருக்கேன் தெரியுமா அப்படின்னு யாரு இது பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? பேதுரு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பேதுரு அனுபவபூர்வமா உணர்ந்து கொள்ளணும், நம்மளால முடியாது, நமக்கு பலன் இல்லை அப்படிங்கிறத பேதுரு முழுசுமா புரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக தான் ஏசு கிறிஸ்து கூட்டிக்கிட்டே போறாரு. வா, எத்தனை தடவை மறுதலை பண்ணியே பாரு, உன்னை குறித்து நீ நல்லா புரிஞ்சுக்க, உன்னை குறித்து நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் பேதுருவை கலட்டி விடாம கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்ம ஜீவிக்கிறோம்னா இந்த ஜீவியம் நம்ம யாரு எவ்வளவு பலகீனமானவங்க, தேவன் நம்ம கூட இல்லைன்னா நம்ம எந்த நிமிஷமும் விழுந்து போயிடுவோம். அதாவது தேவனோட நெருங்குறவங்களுக்கு 2 காரியம் போயிருக்கும், ஒண்ணு சுயசார்பு, இன்னொன்னு பிரசார். நம்மள நம்பியும் நம்மளால ஜீவிக்க முடியாது, மற்ற சகோதர சகோதரிகளையோ கணவனை மனைவியோ மனைவி கணவனையோ சார்ந்து ஜீவிக்க முடியாது, தேவன் மாத்திரம்தான் இல்லைன்னா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளுங்கிறதுக்காகத்தான் தேவன் இந்த வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். இந்த அனுபவத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா பவுலுக்கு கொடுத்தார். பவுல் பாருங்க அவருடைய அனுபவத்தை சொல்றாரு, ரெண்டு தீமத்தையும் 4:16
நான் முதலிடத்தை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக.
அவளுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, எல்லாரும் பவுல என்ன பண்ணிட்டாங்க, தனி மரமா நிக்கிறார் பவுல். என்ன ஆண்டவரே, அந்த யூதர்களோட இருந்து அவங்களுக்கு ரொம்ப பிரியமா நடந்திருந்தேன்னா அவங்களாவது எனக்கு இதா இருந்திருப்பாங்க, உபயோகமா இருந்திருப்பாங்க. இல்ல நீங்க தான் தெய்வம் சொல்லி ஏத்துக்கிறத ஏத்துக்கிட்டு நான் இப்படி வந்த பின்னாடி இந்த அப்போஸ்தலர்களும் கூட என்ன பண்றதுல என்ன சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா இந்த கொலை செஞ்சையை மொத்தமா நம்மளால கூட்டி சேர்த்து கொள்றதுக்கு தான் எல்லாரும் சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கூட சேர்த்து கொள்ளல. இப்ப பவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தனி மரமா நிக்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் பவுல் சொல்றாரு, இதுக்காக ஆண்டதுக்கு நான் நன்றி சொல்றேன், என்னை தனி ஆளா நிக்க வச்சாங்களே, அவங்க மேல என்ன வந்துடக்கூடாது, அந்த குற்றம் வரக்கூடாது. ஏன் தெரியுமா, இப்படி தனியா நிக்க வச்சதுனால நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். என்ன பாடம் அப்படின்னா அடுத்த வசனம், கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அப்ப கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அப்படின்னா தேவன் இந்த நிலைமைக்கும் கூட நம்மளை கொண்டு போவார். நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா சோர்ந்து போயிடக்கூடாது சரிங்களா. அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது இந்த உணர்வுள்ள ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னா தன்னை குறித்து எழுதியிருக்கிறதுங்கிறத குறிச்சும் தங்களுடைய அந்தரங்க பாவங்களை குறிச்சும் ரொம்ப மனக்கஷ்டப்படுறவங்களா மனஸ்தாபப்படுறவங்களா தான் இருப்பாங்களே ஒழிய எப்ப பார்த்தாலும் மற்றவங்களை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கிட்ட உதரத்தை வச்சுக்கிட்டு அடுத்த தூசியை ஏன் பார்த்துட்டு இருப்பானே, இதுதான் உண்மையான பரிசுத்தவான்களுடைய ஒரு மனநிலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவங்களுடைய மனநிலையில தேவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதுமானது. இந்த எண்ணம் உண்மையான அந்த உணர்வை பெற்ற ஜனங்களுடைய உள்ளத்துல இருக்கும். அது மாத்திரல்ல, தனக்கு போதுமான நன்மைகளை தந்திடவும் தேவன் போதுமானவர். பாருங்க ரெண்டு விஷயம், தேவன் எனக்கு எது கொடுத்திருக்கிறாரோ அது எனக்கு போதும், இன்னொரு விஷயம் தேவன் எனக்கு எது தரணும்னு நினைச்சிருக்கிறாரோ அதை தர்றதுக்கு அவர் என்னது போதுமானவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தேவ உணர்வை தினசரி தங்களுடைய வாழ்க்கையில உணர்ந்து பழகினவங்க தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்துல அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதுக்காக எதையுமே இழக்க தயாரா இருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய புகழா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் தேவனுக்காக அந்த உணர்வு எனக்கு இருக்கணும், தேவனே உங்களுடைய உறவு எனக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக எதையுமே இழக்கிறதுக்கு அவங்க என்னவா இருப்பாங்கன்னா தயாரா இருப்பாங்க. இந்த உணர்வு பெற்று இருக்கிறதுக்காக தான் பவுல்னா எல்லாத்தையும் நஷ்டம், எல்லாத்தையும் நான் போயாங்க, ஏன்னா தேவனே அவங்க இருக்கணும். அப்பதான் எனக்கு அந்த மகிமையான காரியங்கள், அதை நம்ம வாசிக்கிறோம், மகிமையான காரியங்கள் தேவன் எனக்கு செய்ய போறாரு. அதுக்காக இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்றேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்னு கூட சொல்றதை நம்ம பார்க்கணும், சரிங்களா? அப்ப இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்ப இந்த உலகத்துல போதும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கா? போதுங்கிற அந்த உணர்வு நமக்குள்ள வருதா? நம்மள நாமே சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். அவங்க இந்த உலகத்துல பெரிய செல்வச்சியமா பெரிய காரியங்கள்லாம் இருந்துச்சு, ஆனா அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க? வாசி எபிரேயர் 11 13.
இவர்கள் எல்லாரும் வாக்கு சத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள்.
பூமியின் மேல் தங்களை அந்நியர், அந்நியர்னா என்னதுங்க? அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, அருண் பிரதா சொல்லுவார். அதாவது என்ன, வேற்று கிரகவாசிக்கு என்னது, ஏலியன், சரிங்களா? அவ பார்க்கும் போது அவங்க எப்படி தங்களை நினைச்சாங்களா, அந்த பூமியில நாங்க வேற்று கிரகவாசி அந்நியரா இருக்கிறோம், அது மாத்திரம் தான் எப்படி இருக்கிறோம், பரதேசிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜீவிச்சாங்களா? ஆனா எல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு, ஆனா எதை குறிச்சும் அவங்க கவலைப்படல. ஆண்டவரே பாத்துக்கங்க, ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லாம் இருக்குது, ஆனா எங்களுடைய சிந்தை அது மேல இல்ல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க? அடுத்த வசனம் வாசிங்க.
இப்படி அறிக்கை இடுகிறவர்கள்
தங்களை அந்நியரும் பரதேசியும் அறிக்கை இடுகிறவங்க
சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்.
டெய்லி தேவனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க. என்ன மெசேஜ் அப்படின்னா, பாத்துக்கங்க, இன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வாழ்ந்தேன், நான் அந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழல ஆண்டவரு, நான் வேற்று கிரக வாசிய கூட வாழ்ந்தேன், நான் அந்நியனாலும் வாழ்ந்தேன், நான் ஒரு பரதேசியா வாழ்ந்த ஆண்டவரு, கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க, என்னுடைய ஜீவியத்துல எங்கேயாவது இந்த உலகத்தின் பால் கரைப்படுற மாதிரி என்னுடைய ஜீவியம் இருந்துருச்சா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு என்ன பண்ணாங்களா, டெய்லி தெரியப்படுத்தினாங்களாம். அதனாலதான் தேவன் என்ன பண்ணாரா, ரொம்ப பெரிய பேரெல்லாம் அவருக்கு இருக்கு. என்ன பேர் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு முதல் முதல் தேவன் எந்த பேர்ல தரிசனமானாரு, எனக்கு கேட்கலையே, என்ன பேர் மூலமா தேவன் முதல் முதல் ஆபிரகாமுக்கு தரிசனமான, சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு சொல்லிதான் ஆபிரகாமுக்கு என்னாகிறாருன்னா தரிசனம் ஆகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கிறாரு, ரொம்ப குளிர்ந்து போச்சு மனசு. இனி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லிக்கிறது இல்லை, நீங்க வசனங்கள்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, நான் யாருடைய தேவன் சொல்றாரு, நானு ஆபிரகாமுடைய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இப்ப போயிடுச்சு, நான் ஆபிரகாமுடைய தேவன் அந்த பேரை சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதுல தேவன் என்ன பண்ணாரா, ரொம்ப சந்தோஷப்பட்டார். அடுத்து இப்ப ஈசாக்க பாக்குறாரு, ஈசாக்கும் அதே போல ஒரு ஜீவியம் ஜீவிச்சுட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் யாருடைய தேவன் அப்படின்னு சொல்லிக்கிறாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்பட்டார். அடுத்து இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையை பாக்குறாரு, ஆரம்பத்துல கொஞ்சம் தாறுமாறா இருந்தாலும் பின்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை ரொம்ப அருமையாயிடுச்சு. அப்ப அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு இப்ப தன்னை இணைச்சுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். அதனாலதான் அதுக்கு கீழே உள்ள வசனம் சொன்னது, எபிரேயர் 11:16 வசனம் பாத்தீங்க,
அதை அல்ல அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை.
தேவன் அவர்களுடைய தேவன் சொல்லிக்கிறதுல அவர் என்ன பண்ணலையா, வெட்கப்படல. அப்ப அவர்களுக்கு அவர் தேவனா இருந்தாரு, நமக்கு இன்னைக்கு என்னவா இருக்கிறாரு, நமக்கு இன்னைக்கு அவர் என்னவா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறார். அப்ப நம்மளுடைய பேரை முன்னாடி போட்டுக்குவோம், போட்டுட்டு நான் இவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு தேவன் இன்னைக்கு பெருமைப்படுறாரா, வெட்கப்படுற அளவுக்கு நம்மளுடைய ஜீவியம் காணப்படுதா அப்படிங்கிறது நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் தேவன் நம்மளை குறித்து சொல்லுகிற சாட்சிகளையும் அது அடங்கியிருக்கு. அன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு வந்தாங்க, அவங்களுடைய தேவன் சொல்லிக்கிறதுக்கு அவர் வெட்கப்படல, ஆனா அவங்களுக்கு அவர் என்னது, தேவன். ஆனா இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியின் மூலமா நமக்கு அவர் என்னவாயிட்டாரு, அப்பாங்கிற தகுதியை கொடுத்திருக்கிறார், ஆனா பிள்ளைன்னு சொல்லிக்கூடிய அளவுக்கு நம்ம அவர் கிறிஸ்து நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறார். ஆனா நான் இவங்களுடைய அப்பான்னு சொல்லிக்கிறதுல தேவன் பெருமைப்படுற அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஜீவியம் காணப்படுதுங்களா, நான் இவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லிக்கிறதுல தேவன் பெருமை. கூட நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தை அப்படி ஒரு அற்பமும் குப்பையுமா இன்னைக்கு நான் ரெடி அப்படிங்கிற அளவுக்கு தங்களுடைய ஜீவியத்துல காமிச்சிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஜீவியத்தை பார்த்தா இவங்க ஒரு 20 வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்க. இவங்க அந்த ஒவ்வொரு பொருளையும் வாங்குறத பார்த்தா இது எத்தனை வருஷம் கேரண்டி பிரதர், இது எப்படி ஒரு 50 வருஷத்துக்கு வருமா, இது ஒரு அசைக்க முடியாத என்னதுங்க சுமந்தா சார், அசைக்க முடியாத சுமந்த. அப்ப இது ஒரு 20-30 வருஷத்துக்கு தாங்குமா அப்படிங்கும் போது நம்ம தேவனுக்கு அதன் மூலமா என்ன தெரியப்படுத்துறோம், தப்பி தவறி கூட நீதி நீங்க தான் சொல்லணும். ஒரு 20-30 வருஷத்துக்கு என்ன என்ன பண்ணிடாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க இல்லைங்களா. இதை நம்ம தேவனுக்கு டெய்லி தெரியப்படுத்திக்கிட்டு நான் இவங்க அப்பான்னு சொல்றதுக்கு வெக்கப்படுத்துறது இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த உணர்வை நல்லா பெற்றிருந்தாங்க, ரொம்ப நல்ல அந்த உணர்வுக்குள்ள இருந்தாங்க. ஆனா இப்ப கொஞ்ச காலமா அந்த உணர்வு அவங்களை விட்டு போயிடுச்சு. ஆனா அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உணர்வு இருக்கிற மாதிரியே என்ன பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா காமிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேற யாரும் சந்தேகப்படவே முடியாது, அந்த அளவுக்கு காமிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேதத்துல இருக்கிறாரு, 2 நாளாகமம் புத்தகம் 12
பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களையும் காலத்தால் செய்வித்த பொன் பரிசைகள் ஆகிய சகலத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்.
இது யார் காலத்துல நடக்குதுன்னா சாலமோனுடைய பையன் ரெகோபியாம் காலத்துல நடக்குது. 12 ஒன்னாவது வசனம் பாத்தீங்கன்னா ரெகோபியாம குறிச்சு சொல்லிருக்கு. இந்த
பிற்பாடே நம்ம என்ன பண்ணோம்,
தேவனுக்கு முன்னாடி தன காலத்துல, அதனால தேவன் என்ன பண்றாருன்னா அந்த யூதா தேசத்துக்கு எகிப்து ராஜாவை அனுப்பிச்சாரு. இந்த எகிப்து ராஜாவோட பேர் சீசாக்கு. இவர் என்ன பண்றாருன்னா எருசலேமுக்கு விரோதமா வந்து கர்த்தருடைய ஆலயத்துல இருந்த பொக்கிஷம், ராஜாவுடைய அரண்மனையில இருந்த பொக்கிஷம், சாலமோன் செய்து வச்சிருந்தாரு பொன் பரிசை. அந்த பொன் பரிசை என்ன அப்படின்னா ரெகோபியாம் வந்து அப்படியா அப்படி வராருன்னு வைங்க, அந்த தர்பார் ராஜா நடைமண்டபம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல அப்படியே ரெகோபியம் நடந்து வரும்போது அந்த போர் சேவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பொன் பரிசைகளை அவர் முன்னாடி அப்படி காமிப்பாங்க, அப்படி நிறுத்தி வைப்பாங்க. அப்படின்னா அந்த பொன் பரிசை வந்து இவர் ராஜா அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு அடையாளமா இருந்துச்சு சரிங்களா. இப்ப இந்த சீதாக்கு என்ன பண்ணிட்டாருன்னா இவர் தேவனுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தாததுனால பொன் பரிசைகளை சீதாக்கு என்ன பண்ணிக்கிட்டாரு, அவர் கொண்டு போயிட்டார். ஆனா இப்ப ராஜா வரும்போது என்ன பண்ணணும், பொன் பரிசையை காமிக்கணும். ஆனா பொன் பரிசை என்ன ஆகி போச்சு, திருட்டு போயிடுச்சு, களவு போயிடுச்சு, இல்ல தெரிஞ்சே எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த குற்ற உணர்வு வராம தடுக்கிறதுக்கு ரெகோபியாம் ரொம்ப சூப்பரான ஒரு வேலை செஞ்சுட்டாரு. அடுத்த வருஷம் வாசிங்க,
அவைகளுக்கு பதிலாக ராஜாவாகிய ரெகோபியாம் வெண்கல பரிசுகளை செய்துட்டு
பொண்ணு மாதிரியே என்ன பண்ணிட்டாரு, வெண்கலத்துல பரிசைகளை செஞ்சு வச்சு இப்ப என்ன
பண்ணிட்டாரு,
இனி நான் வந்து எதை நீங்க காமிங்க. ஆனா பாக்குறதுக்கு என்ன மாதிரி இருக்கும், பொண்ணு மாதிரி இருக்கும், ஆனா உள்ள என்ன அது வெண்கலம் சரிங்களா. அப்ப இப்படிப்பட்டதான அப்படி ஒரு நடிப்புத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ள யாரு வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ரெகோபியாம். இன்னைக்கு இப்படிதான் ஒரு சில இந்த உணர்வை இழந்து போயிருக்கிறாங்க. ஆனா அந்த உணர்வு இருக்கிறது போல தங்களை காமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா குற்றப்படுத்துறதுக்கு இல்ல, குற்றப்படுத்த. அப்ப நம்ம இழந்து போன அந்த காரியங்களை திரும்பவும் பெற்றுக்கொள்ளணும், தேவனோட நெருங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். எந்த வகையில மிஸ் பண்ணிருக்கிறோம் அந்த உணர்வை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம ஒரு முடிவுக்குள்ள வரலாம், அப்ப இழந்து போயிட்டோம். ஒரு சிலர் வந்து 10% இருக்கலாம், ஒரு சிலர் 20 இருக்கலாம், ஒரு சிலர் 30 இருக்கலாம், ஒரு சிலர் 90 அளவுக்கு இழந்து போயிருக்கலாம், ஒரு சிலர் 100 வந்திருக்கலாம்னு வச்சுக்கலாம். இப்ப இழந்து போனமே அன்னைக்கு எப்பவுமே தேவனுடைய சமூகத்துல போய் நின்ன அந்த ஒரு பயம், தேவனுடைய சமூகத்துல இருந்த ஒரு பக்தி. ஆனா இன்னைக்கு கடமைக்கு வாயை தான் ஜெபிக்குது ஒழிய மைண்ட் எல்லாம் எங்க இருக்குது அப்படியே சுத்திக்கிட்டு வருது. ஏன்னா உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ அதான மைண்ட்ல இருக்கும் இல்லைங்களா. அப்ப பாத்தீங்கன்னா ஜெபம் அது ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்குது, வாயிலாம் சொல்லிக்கிட்டே இருக்க ஒழிய உள்ளத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா தொடர்பு விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் தேவன் மறுபடி கொண்டு வரணும்னு நமக்குள்ள விரும்புறோம். இதுக்கு இன்னொரு 4 பப்ளிக் மீட்டிங் நடத்தி இன்னொரு 1000 பேரை கொண்டு வந்து அவங்கள புதிதாக்கணும்னு இல்ல, நமக்கு இறந்து போனதை நம்ம வாங்கிக்கிட்டாலே போதும், நம்ம ஓரளவுக்கு சரியாயிடும். அதுக்கு இடம் கொடுக்கணுமா, அவங்களுக்கு கிரிகிடத்தை விட்டு கொடுக்கணுமா, நம்மளே வச்சுக்கணுமா அப்படிங்கிறது இந்த உணர்வை பொறுத்த விஷயம். அப்ப இதை இன்னைக்கு நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எந்த நிலைமையில வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்படி நாம பார்க்கும்போது இறைமையா தீர்க்க தரிசிங்களா, ஒரு சில வசனங்களை நம்ம வசனங்கள் மட்டும் வாசிச்சு இந்த உணர்வை திரும்ப பெற்றுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இறைமையா 2:19.
உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது.
நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும்.
எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள்.
எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்பதை உணர்ந்து கொள்
என்று சேனைகளின் கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிறார்.
அந்த உணர்வு போயிடுச்சு, அது எவ்வளவு தேவனாகிய கர்த்தரை விட்டு இருக்கிறது, அது எவ்வளவு பயம், அது எவ்வளவு பொல்லாப்பான காரியம்ங்கிறது முதலாவது நம்ம உணரணும். அடுத்து 21:1.
நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்கள திராட்சை செடியாக நாட்டினேன்.
எப்ப அந்த பாலோ கலத்தெல்லாம் முடிஞ்சு அந்த உடன்படிக்கை நடுக்கத்தோடு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூங்கல, ஐயோ ஆண்டவரே நாளைக்கு உடன்படிக்கை பண்ண போறேன் ஆண்டவரே, எப்படி நான் ஜீவிக்கணும், அதுக்கப்புறம் நைட்டு பூரா கவலை, தூங்காம இருந்து அந்த ஜபம் பண்ணி உடன்படிக்கை பண்ணி அப்படி வந்து அப்படி இங்கெல்லாம் நின்று காமிக்கும் போதெல்லாம் இருந்துச்சு ஒரு நடுக்கம். அப்ப எப்படி இருந்துச்சுன்னு அந்த செடி நட்புல உயர்குல திராட்சை செடியா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அந்த செடி எப்படி இருக்கு. மாறி போனது என்ன? அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம், 27.
அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள்.
உணர்வு வருது உள்ளுக்குள்ள, பாரு நீ உடன்படிக்கை செஞ்சிருக்க, இப்படி எல்லாம் தேவனோட உடன்படிக்கை செஞ்சுட்டு நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் செய்யறீன்னா உங்களுக்கு எப்பவுமே அப்படின்னு சொல்லி என்னத்தை காமிச்சிடும் நிறைய நேரங்கள்ல. அவர்கள் எனக்கு முகத்தை அதை சொல்லுங்கப்பா கேட்கிறேன், சொல்லுங்க இன்னும் நான் என்ன சரி செஞ்சுக்கணும் சொல்லுங்க, நான் சரி செஞ்சுக்கிறேன். முகத்தை அல்ல என்னத்தை காமிச்சுட்டாங்களா, முதுகை காட்டினார்கள். அடுத்த வசனம் 32.
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துவிட்டார்கள்.
ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, அவர் ஓட்டத்துக்கிட்ட வேலை செஞ்சிருந்தது அவருக்கு திடீர்னு ஒரு நாள் ஆச்சு கட்டணும், அவர் நெஞ்சு வழியில துடிக்கிறாரு, அவங்க மிச்சத்தை என்ன பிரிக்கலாம் பண்றாங்க, ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே, அவங்க அவங்க இருந்து அவங்க சாமியை சொல்லிக்கிட்ட என்ன பண்றாங்கன்னா அவசர அவசரம் ஓடணும், எங்க ஓடுறாங்க பார்த்தா உடனே போறாங்க, ஒரு சீப் எடுக்கிறாங்க, மட மடங்கு தலையை தீவுறாங்க, உடனே ஒரு சேலையை மாத்துறாங்க, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு எந்த எந்த செகண்டோ, ஆனா இவங்க என்ன ஆகல, வெளியே போறவங்க நாகரிகமா இருக்கணுமே அந்த அளவுக்கு இவங்களுக்கு மைண்ட்ல இருக்கு. இதே மைண்ட் யாருக்கு இருந்துச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்து. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாடி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, ஆனால் என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா. ஆண்டவருக்கு ஒரு நாள்ங்கிறது எத்தனை வருஷம், இங்கதான் சொல்றாரு எண்ணி முடியாத நாட்களா என்ன ஆயிட்டாங்க, என்னால கணக்கே வைக்க முடியல, இன்னைக்கு நினைப்பாங்கன்னு பார்த்தேன், இன்னைக்காவது அந்த உணர்வு வருமானு பார்த்தேன், இன்னைக்கு அந்த பிரதரை வீட்டுக்கு அனுப்பிச்சு ஒரு மெசேஜ் கொடுத்து உணர்வு வருமானு பார்த்தேன், அடுத்த நாள் அந்த சிஸ்டர் வழியில பார்த்து வச்சு அப்படியாவது அந்த உணர்வு வந்துருமானு பார்த்தேன், அந்த பிரதர் மூலமா எச்சரிச்சு உணர்வு வருமானு பார்த்தேன், ஆனா எந்த வகையிலையும் வரல. நானும் இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வரும் இன்னைக்கு வருவோம் நாளைக்கு வரும்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஆனா வரவே மாட்டேங்கிறேன் உணர்வு. எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார்கள். 34.
நீ
எவ்வளவு மோசமானவை எவ்வளவு கீழ்படியாதவைங்கிறத உள்ள ஆரோக்கிய ஒரு விஷயத்த சொல்லணும் இல்ல, பார்த்தாலே தெரியும். அதான் இந்த வசனத்தோட விளக்கம், அது ஏதோ ரொம்ப ஆராய்ஞ்சு பிரதர் நீங்க இந்த விஷயத்துல தப்பா இருக்கீங்க, சிஸ்டர் நீங்க இந்த விஷயத்துல தப்பா இருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதுல, நடக்கும்போது வரும்போது பார்த்தாலே என்னவா தெரியுது, ஆராய்ஞ்சு பார்த்துதான் உன் தப்ப சொல்லணும்னு இல்ல, வெளிப்பிரகாரமாவே உன்னோட தப்பு தெரியுது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மூணாம் அதிகாரம் 4-5.
நீ இது முதல் என்னை நோக்கி, என் பிதாவே, தேவரே என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி சதா காலமும் கோபத்தை வைப்பாரோ?
என்னைக்குமே அவர் கோபப்பட்டுட்டே இருப்பாரா? இரக்கமும் மன உருக்கமும், நல்லா முடிக்கிறேன். தேவன் எப்படிப்பட்டவன் கேள்விப்பட்டு, இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் அப்புறம் மிகுந்த கிருபையும் உள்ள தேவன். என்னைக்கும் கோபம் வச்சுக்கிட்டே இருப்பாரா அப்படின்னு சொல்லி சொல்லி பரவாயில்ல, திருந்திக்கிட்டா பரவாயில்ல. நம்ம மீண்டும் என்ன பண்றாங்க? இதோ இப்படி நீ சொல்லியும் பொல்லாப்புகளை செய்து நீங்கி போகிறாய். அப்படின்னா ஒரு உலக வாழ்க்கையை வாழ்ற வாழ்க்கையை காட்டிலும் நீ என்ன எழுற, மிஞ்சி போயிடுற. அதனாலதான் ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, ரோமர்கள்ல 2 அதிகாரம் நினைக்கிறேன், ரோமர் 2 அதிகாரம் 24 வசனம், எழுதி இருக்கிறபடி
என்னமோ
சத்தியத்தை புதுசா கேட்டிருக்காங்களாம், சத்தியத்தை படிக்கிறாங்களாம், போறாங்களாம், புறச்சாதிகள் மூலமா இதான் நம்ம நிலவரம் பாக்குறோம். அடுத்து 3 அதிகாரம் எரேமியாவுல 10வது வசனம், இதையெல்லாம் பாக்குறாங்க ஒரு அம்மா, இவங்க ஒரு புது சிருஷ்டி, இவைகளையெல்லாம் கண்டும் ரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி, ஐயோ உள்ள ரொம்ப குத்திருச்சு, இனியெல்லாம் இப்படியே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி பாருங்க, தேவன் எந்த அளவுக்கு அந்த ஜனங்களுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறாரு. ஆனா அந்த மாம்சீக இஸ்ரேலர் எப்படியெல்லாம் ஜீவிச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். 3:10, 5:8-9 பாருங்க, அவர்கள் கொழுத்த குதிரைகளை போல காலமே எழுப்பி அவனவன் தன் தன் அயலானுடைய பெஞ்சாதியின் பின்னாலே கணக்கிறான். இப்ப இவருக்கு பெஞ்சாதி இருக்க, இவர் எங்க கணக்க ஆரம்பிச்சுட்டாரு? அடுத்தவன் பெஞ்சாதி பின்னாடி கணக்க ஆரம்பிச்சுட்டாரு. எவ்வளோ ஒரு கேவலமா இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை போயிடுச்சு. ஆனா இவ்வளோ கேவலமா போயும் இப்ப தேவன் அவங்களை பார்த்து என்ன தெரியும் சொல்றாரு, மட்டும் நம்ம ஆனா நீ ஒரு காரியம் செய்யும். அதுதான் என்ன, எரேமியா 3:13. விரோதமாய் துரோகம்
பண்ணிட்டேன்.
இதுதான் உணர்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி. எங்கெங்க நீ கவர்னு தெரியுதோ அந்த காரியங்களை என்னுடைய சமூகத்துல ஒத்துக்க. அப்பா உண்மைதான், நான் செஞ்சது தப்புதான், இந்தந்த விஷயத்துல இப்படி இப்படி நான் தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என்ன ஒத்துக்க. ஏன்னா நீ ஒத்துக்கிறதே இல்லையே, அவை யோக்கியமா இவை யோக்கியமா அவை யோக்கியமானு தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓன் தப்பு என்னாங்க, நீ என்ன பண்றது இல்ல, ஒத்துக்க மாட்டேங்க. அதனால நான் உணர்வு தர உனக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா நீ என்ன பண்ண ஒத்துக்க. இதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது எப்படி ஒத்துக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5. எங்க நீ விழுந்த அப்படிங்கிறத நினைச்சு 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 அந்த காரியங்களை எல்லாம் ஒவ்வொன்னா அறிக்கை செஞ்சு அறிக்கை செஞ்சீங்கன்னா, கொஞ்சம் அறிக்கை செய்யும் போது கொஞ்சம் உணர்வு தருவேன், இன்னும் கொஞ்சம் அறிக்கை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உணர்வு தருவேன். காலங்கள் போக போக அப்படியே தேவன் பேசுகிற சின்ன சின்ன சத்தத்தையும் கூட நீ தெளிவா கேட்கக்கூடிய அளவுக்கு. இப்ப இந்த ரூம்ல நம்ம எல்லாரும் இருக்கிறோம், இருக்கிறாங்களா? இருக்கமா இல்ல வெளியில இருக்கோமா? ஆனா சரீரம் மட்டும் கூட நிறைய நேரங்கள் இங்க இருக்கும், நம்ம எங்க போயிருப்போம், இது எல்லாம் கூட போயிருக்கோம் சரிங்களா? அப்ப அந்த மாதிரி இருக்கமா இங்க இருக்கோமா? இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப இங்க நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் போயிட்டோம், இந்த மண்டபம் 2 நாள் காலி ஆயிடுச்சு. நைட்டு 12 மணிக்கோ நைட்டு 9 மணிக்கோ 8 எல்லாம் நிசப்தமா ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அப்ப நீங்க இந்த ரூமுக்குள்ள வந்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு கேட்காத ஒரு சத்தம் கேட்கும், அது என்ன சத்தம் சொல்லுங்க பாப்போம். இப்ப உங்களுக்கு அந்த சத்தம் கேட்கறது, ஆனா எல்லாரும் போன பின்னாடி நிசப்தம் ஊரே அமைதியா இருக்கும் போது நீங்க மட்டும் உள்ள வந்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம் அது? இப்போ நம்ம பேசினதானே இப்ப கேட்கும், நம்மளும் பேசாம இருக்கும், அப்ப என்ன சத்தம் கேட்கும்? ஒரு சத்தம் கேட்கும். கவனிச்சு கேட்டீங்கன்னா சவுண்ட் கேட்கும். என்ன அது? அந்த வாட்ச் டைம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடறேன். அந்த வாட்சோட சவுண்ட் என்ன இல்லைங்களா? இப்ப அந்த சத்தம் கேக்குதா? கேக்குதா? கேக்குது. ஆனா நமக்கு கேட்க அந்த சத்தம் எப்பவும் கேட்டுக்கிட்டுதான் இருக்குது. ஆனா யாருக்கு கேக்குதா? ஏன் கேக்குதா? அதை விட வேற சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அந்த சத்தம் என்ன ஆகுது? நமக்கு கேட்கல. இதுதான் உணர்வு. அதிகமா நம்ம அது அடையாளப்படுத்த தேவையில்லை. இதுதான் உணர்வு. வெளியில உள்ள சத்தத்தை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த சத்தத்தை கேட்க முடியாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம செய்கிற எல்லா காரியமும் எதை பார்த்துதான் செய்யணும்னு எல்லாம் வெளியே இருந்து உள்ள வரதுதான் செய்யணும். ஆனா உணர்வு இருக்கிறவங்க உள்ள கேட்டு செய்வாங்க சரிங்களா. மற்றவங்க எல்லாம் வெளியே பார்த்து வெளியே கேட்டு செய்வாங்க, உணர்வு இருக்கிறவங்க தான் உள்ள கேட்டு செய்வாங்க. அதுதான் நீங்க கேட்கறதுலயே இதுவரைக்கும் கேட்டதுலயே சூப்பர் மெசேஜ் எது தெரியுங்களா? அதுதான். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுக்குன்னு கொடுக்குற மெசேஜ். இப்ப இங்க இத்தனை பேர் இருக்கும், இங்க ஒரு சகோதரன் நின்று பேசினா யாருக்கு கொடுக்க முடியும்? எல்லாருக்கும் பொதுவா பட்டும் படாம கொடுக்கணும் இல்லைங்களா. ஆனா நீங்க தனிமையா உட்கார்ந்த உடனே ஒரு மெசேஜ் வரும் பாத்தீங்களா உள்ள இருந்து, அதுதான் நல்ல மெசேஜ். நீங்க இதுவரைக்கும் கேட்காத மெசேஜ், அதுதான் உங்களுக்குரிய மெசேஜ். இதுதான் தெய்வ உணர்வு. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரிஞ்சு போச்சுங்களா? புரியுதா? புரிஞ்சு போச்சா? புரியதோட வச்சுக்கோ, புரிய போயிட வேண்டாம் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி நம்ம ஒத்துக்க ஆரம்பிக்கும் போது ரெண்டு காரியங்கள் செய்யணும். ஒண்ணு, தேவனுக்கு விரோதமா நம்ம செஞ்ச காரியங்களை தேவன்கிட்ட அறிக்கை செய்யணும். இது ரொம்ப ஈஸி. ஆனா மனுஷருக்கு விரோதமா செஞ்ச காரியத்தை ஆண்டவரே அந்த பிரதருக்கு விரோதமா அந்த காரியத்தை செஞ்சுட்டேன் என்ன மன்னி பிரயோஜனம் இல்ல. தேவனுக்கு விரோதமா செஞ்ச காரியத்தை தேவனுக்கிட்ட அறிக்கை செய்யணும். மனுஷருக்கு விரோதமா செஞ்ச காரியத்தை பிரதர் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கணும். பிரதர் உங்களை குறிச்சு நான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கிறேன். ஒரு சுமையா அந்த பிரதர் நம்மளை கேவலமா நினைக்கலாம், இல்ல திட்டி கூட அனுப்பலாம், கவலையே இல்லை. உணர்வை தருகிற தேவன் நம்மளை அந்த இடத்துல நம்மளை பாதுகாப்பா. அந்த இடத்துல உணர்வை நான் வந்து தரேன், அதிகமா தரேன். அப்ப தேவனிடத்துல ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை தேவனிடத்துல ஒப்புரவாகணும், மனுஷரிடத்துல ஒப்புரவாக வேண்டிய காரியங்களை மனுஷருக்கு இடத்த நம்ம அறிக்கை செஞ்சு நம்ம சீர் பொருந்தணும். இதை எங்க ஆரம்பிக்கணும்? இந்த இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, சரி பிரதர் நான் தேவன்கிட்ட செய்ய வேண்டிய காரியத்தை தேவன்கிட்டையும் மனுஷர்கிட்ட செய்ய வேண்டிய காரியத்தை மனுஷர்கிட்டையும் செய்ய நான் தீர்மானம் எடுத்துட்டேன். இதை எங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்கலாம்? இங்க இருந்தா சொல்லுங்க, அதையும் நீங்களே சொல்லுவீங்களே அப்படிங்கிறீங்களா? அதை நாங்க செய்யறது செய்யாதோ, அது எங்க இருந்தாலும் நீங்க சொல்றது சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா? எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்களா? வீட்டுல இருந்து. கணவன் முதலாவது நிறைய காரியங்களை மனைவி கிட்ட சாரி கேட்க வேண்டியது இருக்கும். சகோதரர்கள் அதே மாதிரி, சகோதரிகள் சகோதரர்கிட்ட நிறைய காரியங்களை சாரி கேட்க வேண்டியது இருக்கும். நிறைய காரியங்களை பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட சாரி கேட்க வேண்டியது இருக்கும். பிள்ளைகளா இருக்கிற நாம பெற்றவங்க கிட்ட சாரி கேட்க வேண்டியது இருக்கும். வெளியிலாம் சாரி கேட்டுவோம், நம்ம ஈகோ வீட்டுல தக்குன மனைவி கிட்ட பிள்ளைகள் கிட்ட என்ன கேட்க இதாக இவங்ககிட்ட சாரி கேட்டு நாலஞ்சு இவங்க பெரிய ஆகிடுவாங்க. இவங்களுக்கு அந்த இடத்துல தான் வைக்கிற இடத்துல தான் இப்படிதான் நம்ம ஜீவம் போயிட்டு இல்லைங்களா. அப்ப இங்க இருந்து நம்ம ஆரம்பிப்போம். எருசலேமிலும், அப்புறம் யூதேயாவிலும், அப்புறம் சமாரியாவிலும், அப்புறம் உலகம் எங்கு யாருக்கிட்டையாவது ஏதாவது பிரச்சனை கேட்டுன்னா அவங்க கிட்டையும் உத்தரவாகுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். சகோதரர் ராபேல் பெங்களூர் அவர் காலையில போன் பண்ணியிருந்தாரு. உங்க எல்லாருக்கும் தன்னுடைய அன்பையும் ஆசீர்வதிகளையும் அவர் சொல்ல சொன்னாரு. அவருக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டா. எப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்பு கொடுத்த அருமையான கன்வென்ஷன் கமிட்டியா இருக்கும், இவருடைய கேட்கையா சபையா இருக்கும். உங்களுக்கு நம்பிக்கை சொல்லுங்க.
தேடுகின்ற உணர்வு நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று மூலமாக நாம் இன்றைக்கு கேட்டோம்.